அவரின் பாதம் அணித்திரள்வோ. இத்தனை இகம்பாள் உயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. அற்புத அன்பரின் அடித்தொழவே அவரின் பாதம் அணித்திரள்வோம். இத்தனை இகம்பாள் உயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. மணியின் ஓசையை கேட்போம், ஆயனை நம்மை கூப்பிட கேட்போம். ஆவியின் அருளால் அறவழி நடப்போம், அவரின் வார்த்தையை வாழ்வினில் ஏற்போம். அன்பினில் இணைவோம், அருளில் நிலைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம் நாம். அன்பினில் இணைவோம், அருளில் நிலைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோ.
தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பரிசுத்தமான இந்த திருப்பலி நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பளிக்கக்கூடிய ஒரு பலியாக அமைந்திருக்கிறது. அன்னை மரியாள் ஆண்டவரை நம்பினார். அவர் வயிற்றிலே கருத்தாங்கி இருந்த அந்த மகன் இயேசுவை முழுவதுமாய் நம்பினார். இன்று நாம் தந்தையையும் மகனையும் தூய ஆவியையும் அப்படியாய் நம்புகிற போது கடவுள் நமக்கும் அன்னை மரியாளுக்கு உகந்த அந்த ஈடேற்றத்தை கொடுத்தவர் நமக்கும் வாழ்விலே ஒரு உயர்வை கொடுத்து ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். என் அன்புக்குரிய இறை சமூகமே, இந்த நாளில் தாய் திருவை 10 பயஸ் திருத்தந்தை இவருடைய விழாவை நினைவுகூர்ந்து ஜெபிக்கிறது. இவர்கள் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்த அந்த தருணங்களை நினைத்து நாமும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மையும் அதே வழியில் அழைத்து செல்ல இந்த திருப்பலியில் நாம் பக்தியுடன் மன்றாடி நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளுக்காக மனம் அருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
மன்றாடுவோமாக. இறைவா, கத்தோலிக்க நம்பிக்கையை பேணி காக்கவும் கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் திருத்தந்தை புனித பயசுக்கு விண்ணக ஞானத்தையும் திருத்தூதருக்கு உரிய மனத்திடத்தையும் நிரம்ப அளித்தீரே. நாங்கள் அவருடைய படிப்பினைகளையும் எடுத்துக்காட்டையும் பின்பற்றி நிலை வாழ்வை பரிசாக பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். உன்னை காக்கும் பொறுப்பினை உடைய ஒருவனை அவர் தாம் அருளியுள்ளாரே. ரூத்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1-3, 8-11 மற்றும் அதிகாரம் 4, இறை வசனங்கள் 13-17 முடிய. நகோமிக்கு போவாஸ் என்ற உறவினர் ஒருவர் இருந்தார். அவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவர். எலிமலேக்கின் வழியில் உறவானவர். ரூத் நகோமியிடம், நான் வயலுக்கு போய் யார் என்னை கருணை கண்கொண்டு நோக்குவாரோ அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன், எனக்கு அனுமதி தாரும் என்றார். அவரும் போய் வா மகளே என்றார். ரூத்து ஒரு வயலுக்கு போய் அறுவடையாளர்கள் பின் சென்று அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கி சேர்த்தார். தற்செயலாக அவர் போயிருந்த அந்த வயல் எலிமலேக்கிற்கு உறவினரான போவாசுக்கு உரியதாய் இருந்தது. பிறகு போவாசு ரூத்தை நோக்கி, பெண்ணே, நான் சொல்வதை கேள். இந்த வயலை தவிர வேறு எந்த வயலுக்கும் போய் நீ கதிர் பொறுக்க வேண்டாம். என் வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் இங்கேயே இரு. அறுவடையாளர்கள் வேலை செய்யும் இடத்தை நன்றாக கவனித்து அங்கே போய் அவர்கள் பின்னால் கதிர் பொறுக்கும் பெண்களோடு நீயும் இரு. எந்த வேலைக்காரனும் உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதென நான் கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் அவர்கள் நிரப்பி வைத்துள்ள பாண்டங்களிலிருந்து தண்ணீர் அருந்திக்கொள் என்றார். ரூத்து போவாசின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி, என்னை ஏன் இவ்வாறு கருணை கண் கொண்டு நோக்குகிறீர்? அயல் நாட்டு பெண்ணாகிய என்னை ஏன் இவ்வளவு பரிவுடன் நடத்துகிறீர் என்றார். போவாசு, உன் கணவன் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன். உன் தந்தையையும் தாயையும் சொந்த நாட்டையும் துறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஓர் இனத்தாருடன் வாழ நீ வந்திருப்பது எனக்கு தெரியும் என்றார். இவ்வாறு போவாசு தாம் சொன்னபடியே ரூத்தை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று அவரை மணந்து கொண்டார். அவர்கள் கூடி வாழ்ந்தபோது அவர் கருத்தரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார். ரூத்து ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தார். ஊர் பெண்கள் நகோமியை பார்த்து, ஆண்டவர் திருப்பெயர் போற்றி போற்றி, உன்னை காக்கும் பொறுப்பினை உடையான் ஒருவனை அவர் தாம் அருளியுள்ளாரே. இஸ்ரேலில் அவனது பேரும் புகழுடன் ஓங்கி திகழ்வதாக. புது வாழ்வு உனக்கு அன்னவன் தருவான். முதுமையில் உனக்கு அன்னமும் அளிப்பான். உன்பால் கொண்ட அன்பால் உனக்கு மைந்தர் எழுவரின் மேலாய் விளங்கும் மருமகள் அவனை ஈன்றவள் அன்றோ என்று வாழ்த்தினார்கள். நகோமி குழந்தையை கையில் எடுத்து மார்போடு அணைத்து கொண்டார். அவரே அதை பேணி வளர்க்கும் தாயானார். சுற்றுப்புற பெண்கள் நகோமிக்கு ஒரு மகன் பிறந்துள்ளான் என்று சொல்லி அவனுக்கு ஓபேது என்று பெயரிட்டார்கள். அவனே தாவீதின் தந்தையான ஈசாயின் தந்தை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவருக்கு அன்றி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவருக்கு அன்றி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவருக்கு அன்றி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோ. உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்ப ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். ஆசி பெற்றவராயிருப்பார். உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 1-12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்டமாட்டார்கள். சுமத்திற்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே. அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர். தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்திலே இறைவார்த்தை பகிர்வின் ஒரு அருமையான சிந்தனையின் நேரத்தில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வார்த்தையான தெய்வத்தை மகிமைப்படுத்த அந்த வார்த்தையோடு கூட பயணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாகவே இருப்பார்கள். அவர்கள் ஆசீர்வாதத்தினுடைய தலங்களிலே நின்று கொண்டு இருக்கிறார்கள். இதோ இந்த ஒரு பாக்கியம் இதோ உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்க வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார். பிள்ளைகள் நான் கூறிய வார்த்தையோடு நிலைத்திருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே இந்த வார்த்தையோடு கூட நீங்கள் பயணிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மீண்டும் மீண்டுமாக நாங்கள் அறிவுறுத்தி கூறுவது அதுதான், வார்த்தை உயிருள்ளதாக இருக்கிற. நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பைபிள் படித்தா எல்லாம் மாறிடுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. பைபிள் படித்தா எல்லாம் மாறிடுமா, துன்பம் போயிடுமா அப்படின்னு எங்ககிட்டயே சில பேர் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இப்போ பைபிள் வீட்டில் வச்சுருக்கிறோம், பைபிளை வந்து யாராவது ஃப்ரீயாக கொடுப்பாங்களான்னு நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பைபிள் நம்ம எவ்வளோ காசு கொடுத்து நம்ம உணவு பொருள்களை வாங்குகிறோம், எவ்வளோ காசு கொடுத்து உடைகளை வாங்குகிறோம், ஆனால் இந்த விவிலியத்தை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சிறிய ஒரு தொகையை கொடுத்து வாங்க மனசில்லாது யாராவது ஃப்ரீயாக கொடுப்பாங்களான்னு பார்க்குறோம். எனக்கு இந்த இலவசமாய் பைபிள் கொடுக்கறது அப்படிங்கிறத என்னால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா கண்டிப்பாக இல்லாத ஒருத்தருக்கு நம்ம இலவசமாக கொடுக்குறோம், அது வேறு கதை. அது ஒன்றுமே இல்லை, அவங்க எளியவர்கள், அவங்க ஆண்டவரை அறியாதவங்க, அவங்களுக்கு நம்ம முதன் முதலாக ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், அது வித்தியாசம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், நம்ம சர்க்கிளில் தான் பேசுகிறோம், கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள், பைபிள் வந்து ஃபாதர் ஃப்ரீயாக கொடுப்பாரா, ஃப்ரீயாக கொடுத்தா அவங்க இதெல்லாம் போய் காசு போட்டு வாங்கலாமா அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை. சில பேர் நம்ம கார் வாங்குவாங்க, பெரிய 10 லட்சம் 20 லட்சம் போட்டு கார் வாங்குவாங்க, பெரிய பெரிய லாரியெல்லாம் பிஸ்னஸ்க்கு வாங்குவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெபமாலைக்கு நம்மகிட்ட வந்து நிற்பாங்க, கேட்டாக்க உங்கள் ஜெபமாலை தான் வல்லமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இவ்வளோ செலவு பண்ணணும், அங்கே தொங்க விடுறதுக்கு ஒரு ஜெபமாலையை நம்ம ஒரு காசு கொடுத்து ஒரு 50 ரூபா போட்டு வாங்கலாம், ஒரு 10 ரூபா போட்டு வாங்கலாம். ஸோ பாருங்கள், இது வந்து காசுக்காக நம்ம பேசலை, பணம் என்கிற ஒரு நிலையில் பார்ப்பதில்லை, நம்மளுடைய மனம் எப்படி இருக்கிறது அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த வார்த்தையை நம்ம எப்படி தேடுகிறோம், அந்த பைபிளை வாங்குறதுல எப்படி ஆர்வம் காட்டுறோம். இன்றைக்கெல்லாம் நம்ம சொல்கிறோம், பிள்ளைகளுக்கெல்லாம் பைபிள் வாங்கி கொடுக்கணும் பர்த்டே. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் பிள்ளைகளுடைய கையில் பைபிள் இருக்குதா? அவங்களுக்குன்னு ஒரு பைபிள் வேணும், வீட்டுக்குன்னு ஒரு பைபிள் வச்சுக்கிட்டு எல்லோரும் வாசிங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, ஆளுக்கு ஆளுக்கு வீட்டுக்கு ஒரு பைபிள் இல்லை, ஆளுக்கு ஒரு பைபிள், ஒவ்வொரு நபருக்கும், குழந்தைகளுக்கு ஒரு பைபிள். இதுவெல்லாம் சின்ன சின்ன பாக்கெட் சைஸ் பைபிள்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் ஆண்டவரை அவமானப்படுத்துவதாக நான் பார்க்குறேன். அதெல்லாம் ஒரு ஏதாவது ஒரு பெரியவங்க ஏதாவது ட்ராவலுக்காக ஒரு பையில் வச்சுட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு ஓகே. சிறு குழந்தைகளுக்கு நம்ம பைபிள் வாங்கி கொடுக்குறோம், பைபிள் அப்படிங்கிற ஒரு இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போதே எப்படி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம், பாக்கெட் சைஸ் பைபிள். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு விவிலியத்தை பற்றிய புரிதல் எப்படி இப்பட்டதாக இருக்கும், இந்த இதுதான் பைபிள் அப்படின்னா அதுங்களுக்கு அது ஒரு பொருட்டாக இல்லை. நாங்கள் பங்கு தளத்தில் இருக்கிற போது இந்த பைபிளை நிறைய பொறுக்குவேன் நான், கேட்டகிசம் கிளாஸ் முடிச்சுட்டு போனோன்னு பார்த்தா அங்கங்கே கிடக்கும், பிள்ளைங்க விட்டுட்டு போயிடுவாங்க, சரி திருப்பி வந்து கேட்பாங்களான்னு பார்த்தா கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, பெற்றோர்கள் என் பையன் பைபிளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி சொல்ல முடியாது. அப்போ விவிலியம் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது முழு விவிலியத்தையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும். அவங்க பயன்படுத்துகிற விதமெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கிழிச்சிருவாங்க பரவாயில்ல. அவங்க முதல்ல அவங்களுக்குன்னு ஒரு பைபிளை நீங்கள் அப்படி முழுசாக கொடுக்கும்போது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இரண்டும் இணைந்த ஒரு நல்ல ஒரு அழகான பைபிளை நீங்கள் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க உண்மையாலுமே மகிழ்ச்சி அடைவாங்க. ஏன்னா ஒவ்வொரு பொருளையும் அவங்க சந்தோஷமாக பெற்றுக்கொள்கிற ஒரு மனநிலையோடு இருக்கிறவங்க. அப்போது இன்ட்ரடியூஸ் த பைபிள் அஸ் அ ஹோல், முழுசாக நம்ம அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ அவங்க நினைப்பாங்க, ஓ பைபிள் இவ்வளோ இருக்கணும்ல. இப்போ ஏன்னா சின்ன பைபிளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் இந்த பைபிள் எடுன்னா எடுக்க மனசு வர மாட்டேங்குது, எனக்கு அது கூட போதும். இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகள் கூட வளர்ந்த நிலையில் கூட அந்த புதிய ஏற்பாட்டை மட்டும் வச்சுட்டு அலைஞ்சிட்ருக்குறாங்க, அவங்களுக்கு அது மட்டும் தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறாங்க. அதனால் வார்த்தையான தேவன் எப்படி இந்த பைபிளிலேருந்து செயல்படுறாருங்கிறத புரிஞ்சவங்க மட்டும்தான் அதற்குரிய மகிமையையும் அதற்குரிய ஒரு மகத்துவத்தையும் கொடுப்பாங்க, அதை மற்றவங்களுக்கு அவங்க வெளிப்படுத்துவாங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த வார்த்தைக்கான அந்த அடையாளத்தை எப்படி வைத்திருக்கிறீங்க, எப்படி பிள்ளைகளுக்கு அதை காட்டுறீங்க, அது ரொம்ப முக்கியம். என் அன்புக்குரியவர்களே, இந்த வாசகத்தெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும், வந்து நீங்கள் என்ன செய்யணும், அதை செயலில் காட்டணும். பிள்ளைகளுக்கு ஒரு பைபிளை வாங்கி கொடுக்கணும். பர்த்டே வருது, நிறைய விசேஷமான நாட்கள் வரும். அப்போ அந்த சூழலில் இதை நம்ம செய்து பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளமாய் நம்ம நிற்கணும். அந்த வார்த்தை பைபிள் நிறைய பேர், ஒரு சில பேர்கிட்ட நாங்கள் சொல்லும்போது பைபிள் படிச்சிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துடும், எப்படி இப்படி பைபிள் படித்தா என் கடன் போயிடுமா, அப்படியே என்னுடைய கம்பெனியில் எனக்கு பிரச்சனை, இது பைபிள் படித்தா போயிடுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இது உயிருள்ள வார்த்தை. இந்த பைபிளில் நம்ம பைபிளை மூடி ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா அதில் உயிர் இருக்குமானா, உயிர் இருக்குது ஆனால் செயல்படாது. நம்ம விதையில் உயிர் இருக்கா, உயிர் இருக்குது. இந்த விதையை என்ன செய்கிறோம், டப்பாவில் மூடி நீங்கள் செல்ஃபில் வச்சுருங்க, விதை வளருமா வளராது, அதே மாதிரி தான் அந்த விதையை எடுத்து மண்ணில் போடணும். அப்போ தான் அதுக்கு விதைக்கும் மண்ணுக்கும் ஒரு காண்டாக்ட் வரும்போது அந்த விதைக்கு உயிர் இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் தான் இந்த இறைவார்த்தையை நம்ம உள்ளத்துக்குள்ளே விதைக்கணும், அப்போ தான் அது விளையுதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம சும்மா மூடி வச்சுட்டு பைபிளுக்குள்ளே இருக்கிற வார்த்தை உயிர் உள்ளதுன்னு சொல்கிறாங்க, எங்கே உயிரோடு இருக்குது, என் வீட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். பைபிளை வீட்டில் வச்சுருந்தா எல்லாம் போயிடாது. பைபிளை எடுத்து நம்ம வாசிக்கிறோம், விவிலியத்தை வாசிக்கிற போது அந்த வார்த்தை எனக்குள்ளிருந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு மாதா தொலைக்காட்சியில் ஒரு மகள் வந்து ஒரு சாட்சியம் பகிர்ந்தாங்க, ஒரு சின்ன குட்டி பிள்ளை தான். அங்கே இந்த ஃபாதர் வந்து அந்த சாட்சியத்தை சொல்லும்போது நான் பக்கத்தில் இருந்து கேட்டதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அவங்க அப்பா குடிக்கக்கூடிய ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடியவர், குடித்து கொண்டு வந்து கொண்டிருந்திருக்கிறார். பல வருடங்களாக இது நிகழ்ந்தது. அவரை மாற்றுவதற்கு எவ்வளவோ முயற்சிகள் தோல்வியடைந்தார்கள். இப்போ மாதா தொலைக்காட்சி வந்த உடனே இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, சவுண்டாக இந்த பாட்டெல்லாம் போடுறது, இறை செய்தியெல்லாம் கேட்குற. அவர் முதல்ல வந்தோடனே ரொம்ப சத்தம் போடுவாராம், அதை நிப்பாட்டு முதல்ல, இந்த சத்தத்தை கேட்க முடியல நிப்பாட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அந்த திட்டுறதை விட்டுட்டு அந்த சத்தம் கேட்க கேட்க அவரும் கேட்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாள் அவர் குடிக்காமல் வந்திருந்தார், குடிக்காமல் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்பா என்ன அப்படி புதுசாக வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்குற போது அவர் அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லிக்க, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், நீ பொய் சொல்கிறீங்க, நீங்கள் நாளைக்கு குடிப்பீங்க, இல்லை நான் குடிக்க மாட்டேன். அப்போ பாருங்கள், அடுத்த நாளும் குடிக்காமல் வந்திருக்கிற, இப்படியே பழகி அவர் இப்போ குடிக்கிறது இல்லை. அந்த மாதா தொலைக்காட்சியினுடைய அந்த வார்த்தைகள், மாதா தொலைக்காட்சி அந்த அற்புதம் செய்ததுன்னு நம்ம சொல்லலை, அந்த தொலைக்காட்சியில் கேட்ட வார்த்தைகள் அதை தான் நம்ம மையப்படுத்துகிறோம். அந்த வார்த்தைகள் அங்கே அந்த தொலைக்காட்சிகளை என்ன நம்ம பேசுகிறோம், நம்ம வேறு எதுவும் சினிமா பாட்டு கிடையாது, மாதா தொலைக்காட்சியில் எல்லாம் இறை வார்த்தை, சாமி பாட்டு வார்த்தைகள் எல்லாம் வார்த்தை அடக்கிய எல்லா காரியங்களும் வெளிப்படுது. அப்போ இந்த வார்த்தைகள் போய் ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன செய்து ஏதோ ஒரு செயல்பாட்டை வைக்குது. அப்போ இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்குது, அந்த உயிருள்ள வார்த்தை தான் நம்மளை உற்சாகப்படுது. இன்றைக்கு கூட ஆண்டவர் இந்த இறை செய்திகள் வழியாக, நற்செய்தி வழியாக, முதல் வாசகம் வழியாக ஏதோ ஒன்றை நம்மோடு பேசுகிறார். அது என்ன பேசுகிறாரு அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்வது நம்மளுடைய கடமை, அதுதான் நீதி. அப்போ தெரிந்து கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும், அதை செயல்படுத்துவதற்கான தளங்களை அமைக்க முடியும். எது என்ன செய்யணுன்னே தெரியல அப்படின்னா எப்படி? அப்போ ஆண்டவர் இன்றைக்கு பாருங்கள் ஒரு அருமையான செய்தி இன்றைக்கி முன்வைக்கிறார். முதல் வாசகத்தில் நம்ம போவாஸ் ரூத்தினுடைய அந்த சம்பவம், வாழ்க்கை சம்பவம், அதில் போவாஸ் என்கிற ஒரு கேரக்டர் உள்ளே வராரு. அந்த போவாஸை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நகோமிக்கு உறவுக்கார ஒரு பையன், அந்த ரூத்தை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு உறவினர். அப்படி இருக்கிற போது அவர் இரக்கத்தை காட்டுறார், அந்த ரூத்துவுக்கு இரக்கத்தை காட்டுறார். அப்போ அந்த போவாஸுக்கு தெரியும், இந்த ரூத் வந்து யூத பெண் அல்ல, இவர் ஒரு யூதர் அல்ல, இவர் வேறு ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லி அதை ரூத்தை சொல்கிறார். பாருங்கள், நீங்கள் வந்து எனக்கு ஏன் நீங்கள் இவ்வளவு என்னை ஏன் இவ்வாறு கருணை கண் கொண்டு நோக்குகிறீர், அயல்நாட்டு பெண்ணாகிய என்னை ஏன் இவ்வளவு பரிவுடன் நடத்துகிறீர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போவாஸ் வந்து இந்த மகளை வந்து அப்படி நடத்தியிருக்கிறார். அப்போ அவர் காரணம் சொல்கிறார் பாருங்க, போவாஸ் என்ன சொல்கிறாரு, உன் கணவன் இறந்ததிலிருந்து. அப்போ அவருக்கு தெரியுது இவர் கல்யாணமான அம்மா, இது கல்யாணம் பண்ண பொண்ணு, கல்யாணம் ஆகி கணவன் இறந்துட்டாரு. கணவன் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன். உன் தந்தையையும் தாயையும் சொந்த நாட்டையும் துறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஒரு இனத்தாருடன் நீ வாழ வந்திருப்பது எனக்கு தெரியும் என்றார். பார்த்தீங்களா, அப்போது இவர் சுருக்கமாக சொல்லிட்டார் ரூத்தோடைய ஸ்டாண்டர்ட் என்ன, ரூத்தோடைய அந்த சூழ்நிலை என்ன, அந்த பின்புலம் என்ன, சிச்சுவேஷன் சொல்லுவாங்க, அதை அழகாக அவர் சொல்லிட்டார். இன்றைக்கி இந்த ரூத்தினுடைய நிலையை இவர் பார்க்குறார். இவருடைய இப்போ நம்ம ரெண்டு கேரக்டரையும் வச்சு பார்க்கணும். ரூத்து வந்து நகோமிக்கு செய்த அற்புதங்கள், பெருந்தன்மையான காரியங்கள். இங்கே போவாசு ஒரு பெருந்தன்மையான ஒரு மனுஷனாக ரூத்து மேலே இருக்கிறார். அவர் ஒரு அந்நிய பெண்ணினை உன்னைக்கிட்ட என்ன எனக்கு வேலை, என் ஊர்லேயே எனக்கு நிறையா பெண்கள் இருக்கிறாங்க என்னை திருமணம் செய்து கொள்ள அப்படின்னு அவர் எந்த முகாந்தாரத்தையும் ஒன்றுமில்லாத ஒரு பெண், எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிற்கிற ஒரு நகோமி, அவளுக்கு துணையாக வந்திருக்கிற ஒரு பெண் ரூத்து. பாருங்கள், இந்த மகளை இவர் பெரிய பணக்காரர், அப்போது இந்த மகள் மீது அவர் இரக்கம் கொள்கிறார், அவரை திருமணம் செய்து கொள்ள அவர் முற்படுகிறார் அப்படின்னா இந்த போவாசனுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்போது இழந்தவர்களுக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுங்கள் என்று சொல்கிற அந்த வார்த்தையை இவங்க எல்லாமே வாழ்வாக்கினவங்க. இன்றைக்கி அதைத்தான் இன்றைக்கி இன்றைக்கி முதல் இந்த நச்செய்தி வாசகத்துக்குள்ளே போய் பார்க்குற போது ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி மற்றவங்க அந்த அதிகாரிகள் பரிசெயர்கள் சரிசெயர்கள் சதுசெயர்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு அவங்க பின்னாடி போய் எதுவும் பாதி இது பண்ணிடாது, அவங்கள ஃபாலோ பண்ணாது. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கி விவரமாக பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க சொல்கிறத கேளு அவ்வளோதான், ஆகவே என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏன்னா பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்றுமா இருக்குது, இரட்டை வேடம், இரட்டை விதமான அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி என்று சொல்லுவாங்க, அது வந்து கடவுளுக்கு உகந்ததாக இல்லை. ஆக இங்கே பாருங்கள், அவங்க எதை அந்த தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டார்களோ அதையே போவாசும் ரூத்தும் என்ன செய்கிறாங்க, கொடுக்க விரும்புகிறாங்க. இதுதான் அந்த உண்மையான ஒரு மனநிலை. இன்றைக்கி இந்த தாழ்ச்சியை கடவுள் என்ன செய்கிறாரு, உள்ளக்கு வைக்கிறார். தாழ்ச்சியோடு அவங்க ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல், தாழ்ச்சியோடு ஒருவரை ஒருவர் அன்பு செய்தல். இன்றைக்கி இந்த பரிசெயர் சதிசெயர் இயேசு பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய நமக்கு விளங்க பண்ண அவர் பயன்படுத்தக்கூடிய இந்த அடையாளங்கள் எல்லாம் தாழ்ச்சியற்ற ஒரு அடையாளமாக இருக்கிறாங்க. அவங்க செயல்பாட்டில் ஒரு தாழ்ச்சி இல்லை, மக்களை வந்து அவங்க அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் பாருங்க கடவுள் விரும்புகிறாரு. 1 கொரிந்தியர் 4:7 ஆண்டவர் சொல்வார், நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார், உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவை தானே, பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன். ஏதோ நமக்கு அப்படியே பிறக்கும் போதே நம்ம அதோடையே பிறந்தது போல, இப்போ நான் ஒரு குருவானவர், இந்த குருவானவருங்கிற நிலை எங்கேருந்து வந்தது, எனக்கு கொடுக்கப்பட்டது, நான் பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாததை போல் நம்ம அப்படியே தோரணையிலே நின்றோம் அப்படின்னா அதான் அதைத்தான் ஆண்டவர் சாடுகிறார். அப்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தளம் ஒன்று கொடுத்துருக்கிறார் கடவுள், ஒவ்வொருத்தருக்கும் திறமை கொடுத்துருக்கிறார். அந்த திறமையிலிருந்து அவங்க பார்க்குற போது அவங்கள சுற்றிலும் ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ அந்த நபர்களிடத்தில் நம்ம எப்படி நம்மளுடைய பெருந்தன்மை, நம்மளுடைய தாழ்ச்சி, நம்மளுடைய அன்பு இதெல்லாம் வெளிப்படுகிறது. இன்றைக்கி அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி அருமையான ஒரு வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு வைக்கிறார், இன்றைக்கி வெளிப்படையாக பேசுகிறார் இந்த வாசகத்தில். உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆ இதெல்லாம் சாமியாருங்க சிஸ்டர்ஸுங்களுக்கு தான், உங்களை தான் சொல்கிறாரு ராபி அப்படின்னு அழைக்கிறது குருக்களை அப்படி இப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. உடனே ஒரு சாராரை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே இது பண்ணிடக்கூடாது, இந்த பகுதி வந்து இவங்களுக்கு தான், இந்த பகுதி இவங்களுக்கு, எல்லாருக்குமே எல்லா பைபிளில் இருக்கிற எல்லா பகுதியுமே. அப்போ நாம் நினச்சி பார்க்கணும், நான் ஒரு பரிசெயரை போல் சதுசெயரை போல் ஸ்பெஷல் பீப்புள், அவங்களாம் யார், அதிகாரத்தை பெற்றிருக்கிறவங்க. அழகாக சொல்லுது பாருங்கள் காஸ்பல் நமக்கு, இயேசு மக்கள் கூட்டத்தை சீடரையும் பார்த்து மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். அங்கீகரிக்கிறாரே இயேசு அவங்கள, அவங்க பக்கமே போகாது, அவங்க சொல்கிறத கேட்காது அப்படின்னு சொல்லலை, அவங்களெல்லாம் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். இன்றைக்கி நம்ம ஒரு கட்டமைப்பில் இருக்கிறோம், அந்த கட்டமைப்பில் அதிகாரம் பெற்றிருக்கிறவங்க இருக்கிறாங்க, நம்ம எதுக்கு ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கிறவங்க கிட்ட கையெடுத்து கும்பிடுறோம், நம்ம எதுக்கு வணங்குறோம், அவங்களை எதுக்கு நம்ம மதிப்பளிக்கிறோம்? அவர்கள் அதிகாரம் பெற்றிருக்கிறாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அரசியல் தலைவர்கள் அதிகாரம் பெற்றிருக்கிறாங்க. அதனால் அவர்களை நம்ம என்ன செய்யணும், அவர்களுக்கு கீழே நம்ம தாழ்ச்சியோடு இருக்கணும். அவர்கள் செய்வதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டு தவறுன்றால் தவறுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம உடனே இது அரசு அதிகாரம் அப்படின்னு வருகிற போதே உடனே அதை நம்ம வந்து கேள்விக்கு உட்படுத்துகிற நிலைக்கு கொண்டுட்டு போயிடக்கூடாது. நீங்கள் அரசாங்க அதிகாரிகளிடத்திலே நீங்கள் தாழ்ச்சியோடு இருங்க அப்படின் தான் பைபிள் நமக்கு சொல்லுது. அவங்க சொல்வதை கேளுங்க, அவங்க நம்மளை வழி நடத்துகிறாங்க. ஒரு அரசாங்க சூழல்னு பார்த்தாலும் அப்படி தான், ஒரு ஆன்மீக தளத்திலிருந்து பார்க்கும்போது அப்படி தான். ஒரு ஆயர் ஒரு நிலையில், இப்போ எங்களுக்கெல்லாம் குருக்கள் ஆயர் இருக்கிறாங்க, ஆயர் எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அவங்க அதிகாரத்தை பெற்றுட்டு வராங்க. தாய் திருவையினுடைய அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, மந்தையை மேய்க்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அதனால் இங்கே மாற்று கேள்வி கிடையாது. ஒரு சகோதரர் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, இப்போ இந்த பூசையெல்லாம் மாற்றிட்டாங்க, அதனுடைய அந்த சந்தேகங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக, இதெல்லாம் இப்போ மாற்றிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விளக்கத்துக்கு உட்பட்டது. ஏன்னா இது மாற்றும் போது மிஸ்ஸில் இந்த டீம் ஒரு டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எல்லா கோயில்லையும் போய் அவங்க என்ன செய்தாங்க, எல்லா குருக்களையும் கூட்டி வச்சு அந்த விளக்கங்களை எல்லாம் கொடுத்தாங்க. மக்களுக்கு மாதா தொலைக்காட்சி இப்படி நிறைய யூடியூப் வழியாக நிறைய விளக்கங்களை அவங்க முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தாங்க. ஏன் இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்ட்டு, இது இதெல்லாம் ஒரு பக்கம் புரிஞ்சுதோ புரியலையோ நம்ம நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கும். இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, உரம்மா என்கிட்ட பரலோத்து மந்திரத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தை, விண்ணுலைகள் இருக்கிற எங்களுக்கு சோதனைக்கு உட்படுத்தாதே, ஆண்டவர் உட்படுத்துகிறாரா அப்படின்ட்டு ஃபோனில் ஒரே ஒரு கேள்வி. இது என்னமோ நானே என்னமோ உட்காந்து எழுதுனது போல் அவங்க என்கிட்ட வந்து ரொம்ப ஆர்கியூ பண்ணாங்க. இது மாதிரி நிறைய பேர் ஒருத்தர் கேட்குறார், வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க. வாட்ஸ்அப்பில் விளக்கக்கூடிய ஒரு விஷயமா இதெல்லாம்? வாட்ஸ்அப்பில் விளக்க முடியுமா? ரெண்டு டைப் அடித்து நம்ம வந்து மெசேஜ் போட்டு விளக்க முடியுமா? இது வந்து நேரடியாக உட்காந்து பேசினாலே புரியலை நமக்கு. எங்களுக்கு நிறைய மீட்டிங்லாம் வச்சாங்க. அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகள், இது இதுதான் சரி அப்படின்னு நம்ம நினச்சி வச்சுருக்கோம். இதுதான் ஏன்னா ஒரு பாரடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. பழைய ஒரு மொழிபெயர்ப்புலேருந்து ஒரு புதிய மொழிபெயர்ப்புகளை போகிற போது நிறைய கேள்விகள், முன்னாடி அப்படி தான் இருந்திருக்கும், அப்புறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம மாறும்போது நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் நின்றுட்டோம். அப்போ நமக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு அடுத்து வரவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்க போகிறதில்ல. அவங்களுக்கு இது இப்படி தான், அவங்களுக்கு திரும்பி ஏதாவது மாற்றம் வந்ததுன்னா கேள்வி கேட்பாங்க. இதுதான் ஒரு கால ஒரு சக்கரம்னு சொல்கிறோம். ஸோ அப்படி கேள்வி கேட்குறவங்க என்ன செய்கிறாங்க, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. எல்லாருமே இப்படி தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பயங்கரமான வார்த்தைகள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில நேரத்திலலாம் இப்படி ஒரு சில பேர் ரொம்ப அறிவோடு பேசுவதாக நினைத்து கொண்டு நம்மளை காயப்படுத்துவதையெல்லாம் பார்க்குற போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், தாழ்ச்சியோடு தான் நம்ம போகிறோம். அப்போது அவங்களுடைய மனநிலை என்னென்னா, இவங்க குருக்கள் எல்லாம் இப்படி தான். அப்போது நான் ஒரே ஒரு விஷயந்தான், நான் அந்த மாற்றத்தை அவங்க கொடுத்த போது எனக்கும் பல கேள்விகள் இருந்தது. இதெல்லாம் ஏன் இப்படி மாற்றினாங்க, ஏன் இப்படி மாற்றினாங்க? அது சில ஒரு ஆயரை வந்து அதை விளக்குகிற போது சொன்னார், எனக்கும் சில கேள்விகள் உண்டு, எனக்கும் சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியல, ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், கீழ்ப்படுகிறோம் அப்படின்னார். வி ஒபே அப்படின்னார், ஒரே ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இங்கே அந்த வேலையை செய்தவங்க ஒன்றும் தவறாக செய்ததில்லை. அவங்க பல குழுக்கள் இணைந்து, பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் இணைந்து அதை செய்கிறாங்க. அப்போ பாருங்கள், அவங்க செய்ததுக்கு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கமும் நமக்கு புரியுது புரியல, ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கல, அது நம்மளுடைய பிரச்சனை. அப்போ அவங்க எதன் பின்னணியிலே அந்த வார்த்தைகளை மாற்றுறாங்க, அவங்க லத்தீனில் இருக்கக்கூடிய அந்த மூல மொழியை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, நமக்கு கொடுக்குறாங்க. இதுதான் நம்முடைய திரு அவையினுடைய ஒரு ஆர்டர். இட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த சர்ச். இப்படி தான் இருக்கணும், மெயினில் என்ன இருக்குதோ அதே மொழி தான் ஃபாலோ பண்ணப்படணும் அப்படிங்கிறாங்க. அதை தான் இவங்க செய்திருக்கிறாங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன், இது திருச்சபையுடைய ஆர்டர், ஐ ஒபே, அவ்வளோதான். அப்போ பாருங்கள், இந்த அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது சரியாக தப்பாங்கிறத ஆர்கியூமெண்ட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு வந்து நான் வந்து இது தவறு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன், இல்லை இது சரின்னு சொல்ல போகிறேன், அது என்னுடைய எண்ணத்தை நான் வெளிப்படுத்துகிற அந்த ஒரு மனநிலையை ஓரமாக வச்சுட்டு நான் என்ன செய்கிறேன், அதை அதிகாரத்துக்கு உட்பட்ட நிலையிலிருந்து வருகிற போது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளவுதான். எல்லா காரியமும் அப்படி தான். இப்போ எங்கள் பிஷப் ஒரு ஆர்டர் போட்டுட்டாரு, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, டூ திஸ் எஸ். திரும்பி பாருங்கள், தாய் திரு அவையில் நிறைய புனிதர்கள் எல்லாம் பாப்பரசர்களால் அவங்கெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, அடக்குமுறை, அவங்களாம் வந்து அடக்கியிருக்கிறாங்க. அவங்க தவறு செய்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்களெல்லாம் நீ நீ பூசையை வைக்கக்கூடாது சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்லாம் அவங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க. கீழ்ப்படிதல், தாழ்ச்சி, அவ்வளோதான். அவங்க ஒபே பண்ணுறாங்க. அத்தாரிட்டி அங்கேருந்து வருகிற செய்தி வருகிற போது ஒபே பண்ணுறாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், மறைநூல் அறிஞர் பரிசேயர் இவங்க மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர், ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள், அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீ போய் பர்சனலாக பார்த்து அவங்க பின்னாடி போகாது, அப்போ ஏமாந்துருவேன். அவன் தனிப்பட்ட அவர் செய்யக்கூடிய காரியத்துக்கு அவர் பொறுப்பாளியாக மாறுறாரு. இப்போ நம்ம இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை லூக்கா 17:10 ஆண்டவர் சொல்கிறாரு, அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தானே செய்தோம் என சொல்லுங்கள். இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபீலிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ நாம் செய்துட்டோம் என பெருமை அது தேடாத, அதனுடைய விளைவுகள் என்ன அதை பற்றி நீ கவலைப்படாத. ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், அந்த பணியை நம்ம நிறைவாக செய்துட்டு போகணும். இன்றைக்கி நாம் அந்த பணியை உணர முடியாத நிலையில் தான் நம்ம நிற்கிறோம். போவாசுக்கு ரூத் என்கிற ஒரு மகள் கொடுக்கப்பட்ட பொழுது, கண்ணுக்கு முன்னாடி கடவுள் காட்டிய பொழுது, போவாசுக்கு ஒரு பொறுப்புணர்வு தலையிலே வந்தது, இந்த மகளுக்கு நான் என்ன செய்து ஆக வேண்டும். செய்கிறாரு, தண்ணி குடிச்சிக்கோ, இந்த இது தானியத்தெல்லாம் நீ அள்ளிட்டு போ, அதெல்லாம் செஞ்சார். ஆனால் அதை நிறைவடைய முடியாத ஒரு உதவி, அப்போ நிறைவான ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்ய முடியும், அந்த மகளுக்கு வாழ்வளிக்கிறார். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வாழ்வு கொடுக்கக்கூடிய காரியங்களாக மாறணும். வெறுமனை சட்டத்திற்காக மட்டுமே இருந்துடக்கூடாது. நம்ம இந்த அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க, படிப்பினை படித்து கொடுக்குறாங்க, ஆனால் அவருடைய வாழ்வு மாறி இருக்குது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நீங்கள் கடவுளை மட்டுமே நம்புங்க, கடவுளை பாருங்கள், கடவுள் எப்படி கற்றுக் கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்க, அது என்பதை அவர் உங்களுக்கு தமக்கு தெளிவாக காட்டுகிறார். கடைசியாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறீங்க, நான் தொண்டராயிருங்க, நீங்கள் உங்களை எவ தம்மைத்தாமே உயர்த்துகிறவரும் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்த பெறுவர். அப்போன்னா தாழ்ச்சியோடு நீ நிற்கிறப்ப தான் உனக்கு உயர்வு ஆண்டவர்கிட்டேருந்து வரும். அதனால தான் இன்றைக்கி நான் தாழ்ச்சியை பற்றி நான் பேசுகிறேன். மீக்கா 6:8 ஆண்டவர் மூணு காரியம், நேர்மையாயிரு, இரக்கங்காட்டு, கடவுளுக்கு முன்னாடி தாழ்ச்சியாயிரு. ஆண்டவர் தாழ்ச்சியை பற்றி நிறைய இடத்துல பேசியிருக்கிறாரு. சீராக்கி ஞானம் 13:20 இருமாப்பு கொண்டோர் தாழ்ச்சியை அருவறுப்பர், செல்வர் ஏழைகளை அருவறுப்பர். இருமாப்பு கொண்டோர் தாழ்ச்சியை அருவறுப்பர். பாருங்களேன், தானியல் இணைப்பு நூலில் தானியல் புத்தகம் 1:64 சொல்லப்பட்டிருக்கிறது, தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உடைய உள்ளோரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோர் தான் ஆண்டவரை வாழ்த்த முடியும். ஸோ நம்ம எல்லாருமே வாழ்த்தலாம், ஆனால் அது நிறைவடையாத ஒரு வாழ்த்தா போயிடும். ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறாரு. இசையா 5:15 மனிதர் தலைக்குனிவர், மானிட மைந்தர் தாழ்வுருவர், எருமாப்பு கொண்டோரின் பார்வை தாழ்ச்சி அடையும். இருமாப்பு கொண்டோரின் பார்வை தாழ்ச்சி அடையும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் தலையில் அடிப்பார், நீ தாழ்ந்து கிடப்ப எல்லாரும் பார்ப்பாங்க, நீ தாழ்ச்சி அடைய வைப்பார். நம்மளா தாழ்ச்சி அடைஞ்சோம்னா ஆண்டவர் அதை பெருமையாய் மாற்றுவார். நீயா பெருமையை வைத்து கொண்டு நின்னின்னா ஆண்டவர் தலையில் அடிப்பார். இன்னைக்கு ராபின்னு கூப்பிட ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு தலையில் அடி, இனிமேல் அவனை ராபின்னு யாரையும் கூப்பிட தேவையில்லை. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் நமக்கு அந்த ஒரு வேதனையை நம்ம தலையில் வைக்காதபடி நாமே என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நிறைவான காணிக்கை கொடுக்குற ஒரு மக்களாக மாறணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே நண்பு சகோதர சகோதரிகளே, லேவியர் 23:29 நான் வாசிக்கிற ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன், அந்த நாளில் தம்மை தாழ்த்தி கொள்ளாத எந்த மனிதரும் தம் இனத்தில் இராதபடி அழிக்கப்படுவர். ஆண்டவருடைய நாள் வருகிறது. ஆண்டவருடைய நாள் வருகிற போது அவர் வானத்தின் மீது மேகங்களின் மீது வரப்போகிறார். அவர் வருகிற போது யார் அவரை எதிர்கொண்டு நிற்பாங்க? ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய திருத்தூதர்கள் சொல்கிறாங்க, அவர் வருகிற போது வெட்கி விலகாதபடி ஜாக்கிரதையாக இருங்க, வெட்கி விலகாதபடி. அப்போ வெட்கப்பட்டு விலகிறோன்னா எப்போ? இந்த தாழ்ச்சி இல்லாமல் உலக பெருமையோட, இருமாப்போட, நான் என்கிற அகந்தையோட. இப்போ இந்த போவாசு, நான் இவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிற அகந்தையோடு இருந்திருந்தார்னா ரூத்தை சீப்போ அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மனுஷன் அந்த அகந்தை இல்லை. ரூத்து, எனக்கு இன்னும் இளமை இருக்குதுப்பா, ஏன் ஓர்பா அப்படி தான் நினச்சி போயிருப்பாங்க, இன்னொரு மருமக ஓர்பா. அப்போ ரூத்து, என்கிட்ட இளமை இருக்குது, நான் ஊருக்கு போனேன்னா இன்றைக்கி எனக்கு 4 பேரை நான் அட்ராக்ட் பண்ண முடியும், நல்ல ஒரு கணவனை இப்போ கைப்பிடிச்சி நான் பெரிய ஆளாக உயர முடியும், இந்த கிழவியோடு போய் என்ன பண்ணுறது அப்படின்னு இருமாப்பு கொள்ளலை தன்னுடைய அழகையோ அறிவையோ குறித்து. அப்படிப்பட்டவர்கள் எல்லாமே வெற்றியடைந்தார்கள். யூதித்து பாருங்க, தன் அழகை குறித்து அவர் இருமாப்பு அடைந்தவர் அல்ல. தன்னிடத்தில் பெரும் பணமும் பொருளும் வைத்திருந்தார். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அவர் மாடி அறையில் அவர் சாக்கு உடை உடுத்தி அவர் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்ச்சியோடு தன் ஜெபத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்படி தாழ்ச்சியோடு இருந்தவர்கள், இருமாப்பு கொள்ளாதவர்களைத்தான் கடவுள் தன்னுடைய பணிக்கு பயன்படுத்தி கொண்டார். இருமாப்பு கொண்டவர்கள் சிதறடிக்கப்பட்டார், செருக்குற்றோரை சிதறடித்தார். அன்னை மரியாளுடைய விடுதலை பாடலுடைய வார்த்தைகள். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இதோ இன்றைக்கி நாமும் யோசித்து பார்ப்போம், நாம கிட்ட என்ன இருக்குது, எப்படிப்பட்ட இருமாப்பு, எப்படிப்பட்ட ஒரு அந்த வார்த்தையில் அது வெளிப்படும். என் குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியாதா, நான் எப்படிப்பட்டவன், இந்த வரட்டு பேச்சுன்னு சொல்லுவாங்க வீடுகளில், ஊர்களெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ட்ரைஸ் வேர்ட்ஸ், அதெல்லாம் ஒரு வேதனைப்படுத்துகிற காயப்படுத்துகிற வார்த்தைகள். இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசி நம்முடைய இனம், நம்முடைய ஜாதி, நம்முடைய குடும்பம் அப்படிங்கிற மனநிலையோடு உங்களுடைய எண்ணமோ பேச்சோ இருந்தால், இன்றைக்கு நாம் அதை மாற்றிக்கொண்டு ஆண்டவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட காரியம் எதுவோ அதற்கு அடிபணிந்து நாம் நம்மை தாழ்ச்சியோடு கூட ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கிற போது, கண்டிப்பாக கடவுள் கொடுக்க விரும்புகிற அந்த ராஜ்யம், இந்த இறையாற்றியினுடைய ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பங்கு கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார். இந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.
கந்திட வருகின்றேன் நிறைவாய் என்னையே உமக்கு.